السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا، إنه هو السميع البصير.
صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أمرت أن أقاتل الناس حتى يشهدوا أن لا إله إلا الله وأني رسول الله، ويقيموا الصلاة ويؤتوا الزكاة، فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم إلا بحق الإسلام وحسابهم على الله. أو كما قال عليه الصلاة والسلام، رواه البخاري في صحيحه. إلا مثل الفضلسيوم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு சொந்தமாகும். ஸலவாத்துன் ஸலாமன் எவன் உயிரை விட மேலான சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் எந்தெந்தும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் முற்று முழுதாக விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு ஒத்தியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழு உலகத்தில் உள்ள மனிதர்களும் விதம் விதமான சுற்றுலாக்களை சுற்றுப்பயணங்களை ஏற்பாடு செய்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வந்து பலவிதமான பிரயாணங்களை மக்கள் மேற்கொள்கிறார்கள். அவற்றிலே வணக்க ரீதியான பிரயாணங்களும் இருக்கிறது, வழக்க ரீதியான பிரயாணங்களும் இருக்கிறது. பல தொகை காட்டையும் பணத்தையும் செலவு செய்து அந்த மனிதர்கள் சுற்றுலாக்களை அவர்களுடைய அந்த உல்லாசமான பிரயாணங்களை ஏற்பாடு செய்து போய்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அபூர்வமான ஒரு பிரயாணத்தை பற்றி, இந்த உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு பிரயாணத்தை பற்றி, இந்த உலகத்தில் யாரும் அனுபவிக்காத ஒரு பிரயாணத்தை பற்றி சொல்லுகிறார். அந்த பிரயாணம் எங்களுடைய தலைவர், எல்லா நபிமார்கள் ரசூமார்களுடைய தலைவரான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்காக செய்த அந்த பிரயாணம். அந்த பிரயாணத்தை தான் இஸ்ரா என்றும் மிஅராஜ் என்றும் நாங்கள் ஞாபகம் கூறுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரயாணத்தை பற்றி சொல்லுவதற்காக குர்ஆனில் ஒரு சூராவுக்கு பெயரிட்டிருக்கிறார். அல் இஸ்ரா என்ற பெயரிலே அந்த சூரா இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வழக்கத்தில் இந்த பிரயாணத்தை மிஹராஜுடைய பயணம் என்று சொல்கிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஆச்சரியமான நுணுக்கங்கள் நிறைந்த படிப்பினைகள் நிறைந்த அல்லாஹ்வுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய மனிதன் இயலாதவர் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் மனிதனால் என்ன செய்ய முடியும் என்பதை நினைவூட்டக்கூடிய உள்ளத்தின் அமைதி எதிரே இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு பயணமாக மிஹராஜுடைய பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால ஏற்பாடு செய்து கொடுத்தான். ஆகவே அந்த பிரயாணம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மக்காவுடைய அல் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பலஸ்தீனில் இருக்கும் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அவர்கள் சென்ற அந்த பயணத்தை அல் இஸ்ரா என்று குறிப்பிடுகிறோம். இந்த இஸ்ராவை நம்பவரை அகலு சுன்னாவை ஜமாத்துடைய அகைதாகும், அகலு சுன்னாவை ஜமாத்துடைய அகைதாவாகும். முக்கியமாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதை நம்பியே ஆகணும். யார் இஸ்ராவை நம்புகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்கள், காபிராகிறார்கள். ஏன்? அவர் குர்ஆனுடைய ஒரு செய்தியை மறுத்தது குற்றத்துக்காக. இன்னும் இருக்கிறது அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து முதல் வானம் தாண்டி ஏழு வானங்களையும் தாண்டி சிதரத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து தொழுகையின் பரிசை வாங்கி திரும்ப திரும்ப ஏழு தடவைகள் போய் ஐந்தாக குறைத்துக் கொண்டு வந்த அந்த சரித்திரத்தை அல் மிஹராஜ் என்று குறிப்பிடுவார்கள். அதனையும் கட்டாயமாக அகலு சுன்னாவில் உள்ளவர்கள் நம்ப வேண்டும். யாராவது அதனை மறுத்தால் அவர் ஒரு விதாத்வாதியாக ஒரு பாரியாக கருதப்படுகிறார். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலின் ஒரு கூற்றை அவர் நம்பாத ஒரு குற்றத்துக்காக. ஆகவே உலகாக்கள் எழுதுகிறார்கள், சட்டத்துறையில் இருக்கக்கூடிய பொக்காக்கள் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் மேலோட்டமாகவே மேலோட்டமாக சுருக்கமாக இந்த சரித்திரத்தை தெரிந்திருப்பதும், ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மிஹராஜுடைய இஸ்ராவுடைய சரித்திரத்தை சொல்லிக் கொடுத்து அதிலே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையாக அவர்களுக்கு தலீம் செய்வதும் பெற்றோர்களுடைய பரவாத கட்டாயமான கடமைகளில் இருக்கிறது என்பதையும் உலகாக்கள் மிக தெளிவாக எடுத்துச் செல்கின்றனர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனுடைய சுருக்கமான வரலாற்றையும் அதிலே இருந்து நாம் பெற வேண்டிய துல்லியமான நமது வாழ்க்கைக்கு தேவையான அருமையான சில விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும். முதலில் இந்த இஸ்ரா இந்த நிகழ்ச்சி எப்பொழுது நடந்தது என்று கேட்கும் போது பல்வேறு கருத்துகள் சரித்திர ஆசிரியர்களிடத்தில் நிலவுகிறது. எல்லாவற்றிலும் பல கருத்துகள் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் ஹதீஸ் கதையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வல்லுநர் ஹாஃபிஸ் ஹஜர் கலாலி ரஹ்மத்துல்லாஹி பல கருத்துகளையும் சொல்லிவிட்டவர்கள் எழுதுகிறார்கள். மிக பிரபலிய வாய்ந்த கருத்து அது ரஜபு மாதத்திலே நடந்தது என்பதுதான் என்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையான ஒரு வருடத்தை மக்காவிலே சந்திக்கிறார்கள். ஏனவர்களுக்கு இரண்டு பேரிழப்புகள், இரண்டு இழப்புகளை சந்தித்து மனம் உடைந்து கவலையுடன் இருக்கின்ற காலம். அவர்களுடைய அன்பு மனைவி ஹஜரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தை விட்டு பிரிந்த ஒரு கவலை. அவர்களை முழுமையாக தந்தையுடைய இடத்திலே இருந்து தனக்கு பாதுகாப்பு கொடுத்து தனது தீனும் வளருவதற்காக முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்த தன்னுடைய பெரியப்பா அபூ தாலிப் அவர்கள் வபாத்தாகிய அந்த கவலையும் இருக்கின்ற வருடத்தை சரித்திரம் ஆமல் கவலை ஆண்டு கவலை அளித்த வருடம் என்று பெயர் சொல்கிறது. அந்த கவலைகளுடன் இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடுத்த வருடம்தான் இந்த மிஹராஜுடைய பிரயாணத்தை அல்லாஹ் ஒழுங்கு செய்து அவர்களுடைய இருதயத்தை ஜம்ஜம் நீரினால் சுத்தம் செய்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். பின்னால் இந்த பிரயாணத்துக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்கிறான். எவ்வளவு பெரிய அற்புதமாக ஒரு பிரயாணம். தனது வீட்டிலே மக்காவில் அல் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பக்கத்திலே தன்னுடைய வீட்டிலே இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறார். மலக்குகள் இரவு இரவாக இருந்தவர்களை அழைத்துச் செல்கின்றார்கள். அல்லாஹ் ஏற்பாடு செய்த பயணம் அவனை சந்திப்பதற்காக தனது உன்னதமான நபியை அழைத்துச் செல்கின்ற பயணம் அழைத்துச் செல்வதற்காக வந்திருப்பவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சில மலக்குகள். ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகனம் மிராக், அதுபோன்ற ஒரு வாகனம் இதற்கு முன்பு உலகத்துக்கு வந்ததும் இல்லை, இதற்கு பிறகு அதற்கு பிறகு இதுவரை வரவும் இல்லை, இது வரப்போவதும் இல்லை. கண்ணை எட்டும் தூரத்துக்கு ஒரு சில வினாடிகளில் பறந்து தன்னுடைய நபியை அழைத்துச் செல்வதற்காக அல்லாஹு தஆலா அந்த வாகனத்தை ஏற்பாடு செய்திருந்தான். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே இருக்கும் பலஸ்தீனுக்கு அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகிறார்கள். அங்கே உள்ள நபிமார்களை வைத்தவர்கள் தொழிலை நடத்துகிறார்கள், நபிமார்களுடைய ரூஹ்களை சந்திக்கிறார்கள், அந்த ரூஹ்களுக்கு அவர்கள் தொழிலை நடத்துகின்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை ரூஹானியா ரீதியாக முதலில் வெற்றி ஈட்டியவர்கள் விடுதலை செய்தவர்கள் முகமது தந்தால் ரூஹால் வெற்றி ஈட்டினார்கள். தானே இந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்தார்கள். அதிகாரம் யாருடைய கையில இருக்கிறது, ஆட்சி யாருடைய கையில இருக்கிறது, மக்களுடைய சாவு யாருடைய கையில இருக்கிறது, நபிமார்களை வைத்து தன்னுடைய தொழுகை நடத்துகிறார்கள் என்று சூழ்நாய் சென்றார்கள். இவ்வளவு இஸ்லாவுடைய பயணம். அங்கிருந்து செய்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களை நோக்கி அழைத்துச் செல்கின்றார்கள். முதல் வானத்தின் கதவு தட்டப்படுகிறது. மண்பின்பா கதவு கிட்ட யார் இருப்பது தொல்லை என்று கேள்வி வருகிறது. நான் ஜிப்ரீலும் என்னுடன் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார். அந்த முஹம்மது நபி அனுப்பப்பட்டு விட்டார்களா? ஆம், அனுப்பப்பட்டிருக்கிறார். உள்ளே வரவேற்கப்படுகிறார்கள். ஆதம் அலைஹி ஸலாம் வரவேற்கிறார்கள். அடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாம், ஜக்கரியா அலைஹி ஸலாம், மூசா அலைஹி ஸலாம் பல்வேறு நபிமார்களுடைய சந்திப்பிற்கு பிறகு அல்லாஹ்வை போய் சந்திக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய ஹபீபை தனது அன்புக்குரியவரை தன்னிடம் அழைத்து அங்கே கொடுத்த ஒரு பரிசு, கியாமம் வரைக்கும் அவர்களுடைய உம்மத்தை பிறக்கிறதற்கு பாக்கியம் பெற்றவர்கள் தனது உடலில் இருக்கும் மிகச் சிறந்த உறுப்பை தலை, அந்த தலையை அல்லாஹுக்காக 50 நேரம் பூமியில் வைத்து சிறப்பதிவதற்காக சுஜூது செய்வதற்காக 50 நேர தொழிலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். கேள்வி வருகிறார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள், நானும் இவ்வாறு தொழுகையை கொண்டு போய் எனது பதவி பிராயனுக்கு கொடுத்தேன், அவர்களால் இதனை நிறைவேற்ற முடியாமல் சிரமப்பட்டார்கள், 50 நேர தொழுகையை உங்களது உண்மத்தினர் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், திரும்பி போய் அல்லாஹ்விடத்திலே குறைத்து கேளுங்கள். நபி அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் ஸஹீஹுல் புகாரியின் அறிவிப்புப்படி திரும்பி பார்க்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை. அவர்களும் தலையேற்றவில்லை, திரும்ப செல்லுகின்றார்கள் அல்லாஹ்விடத்திலே. 5-5 குறைக்கப்பட்டு 5 நேர தொழுகை என்ற இடத்துக்கு வந்த பிறகு அதற்கு மூசா செல்கிறார்கள், இதையும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். இந்த 5 நேர தொழுகையையும் இவர்கள் ஒரு நாளும் சரிவர நிறைவேற்ற மாட்டார்கள், அதிலையும் பிழைவிடுவார்கள், இதையும் குறைத்து கேளுங்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை குறைத்து கேட்க வெட்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வும் அறிவித்துவிட்டார், 5க்கு குறைவு கிடையாது, இறுதி தீர்மானம் 5 நேர தொழுகை. என்னிடத்தில் பேச்சிலே இனி மாற்றம் இருக்காது என்று அல்லாஹ் அறிவித்து விட்டார். ஆனால் இந்த 5 நேர தொழுகைகளையும் சரியாக போதித்தவர்களுக்கு 50 நேர தொழுகையினுடைய சவால், அதிலே கிடைக்கக்கூடிய சக்தி, அதிலே கிடைக்கக்கூடிய பராமரங்கு இருக்கிறது என்ற செய்தியையும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். இவ்வளவு பெரிய பிரயாணத்தை முடித்துக் கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வீட்டுக்கு மக்காவிலே திரும்புகிறார்கள். விருப்பிலிருந்து எழும்பினால் எந்த சூடு அந்த விருப்பிலே இருக்குமோ அந்த சூடு தணிவதற்குள்ளால் முழு பிரயாணமும் முடிந்துவிட்டது. இப்படி உலகத்தில் யாருக்கு பயணம் செய்யலாம்? விமானங்கள் இல்லாத காலம், ஜெட்டுகள் இல்லாத காலம், ரொக்கெட் இல்லாத காலம், இவ்வளவு நவீனமான கருவிகள் இல்லாத காலம், அல்லாஹ் எப்படிப்பட்ட பயணம்? எண்ணிக்கையினால் சொல்லி முடிக்க முடியாது. கோடான கோடி மைல்கள் பிரயாணம் செய்து விருப்பினுடைய சூடு அடங்குவதற்குள் திரும்பி வரக்கூடிய அல்லாஹ் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதிரத்தில் ஒரு பிரயாணத்தை தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நிகழ்த்தி காட்டினார். ஆகவே இந்த சரித்திரத்தை குர்ஆன் எப்படி தோன்றுகிறது தெரியுமா? சுப்ஹானல்லதி அஸ்ரா, ஏதோ இரவாக தன்னுடைய அடியானை அல் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு அழைத்து சென்ற அல்லாஹே, அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும், அவனை தஸ்பீஹ் செய்கிறேன். அந்த சூராவை ஆரம்பித்திருப்பதே தஸ்பீஹ் கொண்டு அல்லாஹுடைய ஆழமான புகழ். அந்த பிரயாணத்தில் அல்லாஹ் யார் என்று காட்டினான், அல்லாஹுடைய சக்தி என்ன, முழு உலகமும் இணைந்து அவர்களுடைய பவரை, பணப்பலத்தை, அறிவு பலத்தை, உடல் பலத்தை, ராணுவ பலத்தை அல்லாஹுக்கு முன்னால் காட்ட நினைந்தாலும் அல்லாஹுக்கு குன் என்ற வார்த்தை கூட தெரியாது இவர்களை அடக்க. அந்த பெரிய சக்திக்கு முன்னால் நாம் என்ன சொல்ல முடியும்? அடியானுக்கு ஒன்றே இருக்கிறது, சுபஹானல்லாஹ் என்று சொல்வதை தவிர அந்த குதிரத்தை பார்த்து கேட்டு வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆகவேதான் குர்ஆன் இந்த அற்புதமான பிரயாணத்தை பார்த்து தஸ்பீஹ் செய்வதை விட, அல்லாஹை துதிப்பதை விட, அல்லாஹை புகழ்வதை விட உங்களுக்கு வேறொன்றும் இல்லை என்ற செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சொல்லித் தருகிறான். தஸ்பீஹங்கள் என்ன? அல்லாஹுடத்தில் ஒரு அடியானை உயர்த்துகிற ஒரு பெரிய வார்த்தை தஸ்பீஹ் செய்தவர் அல்லாஹுடத்தில் மதிப்புக்குரியவராகிறார், அல்லாஹுடத்தில் ஆச்சரியமான இடம் பிடிக்கிறார். அல்லாஹுடைய அவசர உணவி கட்டாயமான நேரங்களில், ஆபத்தான நேரங்களில் தஸ்பீஹின் மூலமாக அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை நாம் படித்திருக்கிறோம். அவர்களை மீன் விழுங்கி இருந்தது. சில நாட்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்தார்கள். அங்கிருந்து தஸ்பீஹ் செய்தார்கள், லா இலாஹா இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். இந்த தஸ்பீஹ் தான் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றியது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பதவலா அன்னஹு கான மினல் முஸபிஹீ. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இல்லை என்றால் லலபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅத்ஸூன். கியாம நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றில் இருந்திருப்பார். தஸ்பீஹ் செய்வதனால் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலே இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹுடைய சிறப்புகளை, ஏராளமான சிறப்புகளை சொல்கிறார்கள். அதில் ஒன்று சொன்னார்கள், தத்வீஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய பிரமாண்டமான தராசி, மீசானுடைய தராசி நிரப்பிவிடும். சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹுடைய மீசான் என்ற தராசி நிரப்பிவிடும். இன்னொரு மிக நெருக்கமான செய்தியையும் மிஅராஜுடைய சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அது என்ன? அல்லாஹுடைய குதிரத்தின் மற்றொரு பக்கத்தை, அல்லாஹுடைய சக்தியின் மற்றொரு பக்கத்தை, அது என்னவென்றால் அல்லாஹ் தன்னுடைய சக்தியை கொண்டுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என அழைத்துக் கொண்டு சென்றார். அல்லாஹுடைய ரசூல் தன்னுடைய சக்தியினால் மேலாக போகவில்லை, அவர்கள் வாகன இணைந்து செய்யவில்லை, அவர்கள் தயாரிப்பு செய்யவில்லை, பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அல்லாஹ் அழைத்து சென்றான். அல்லாஹுடைய சக்தியை அங்கே வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. அரபியிலே, அரபு மொழியிலே ஒரு நுணுக்கம் இருக்கிறது. இஸ்முல் மௌசூல் என்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பின்னால் இருப்பது முன்னால் இருப்பதற்கு சபபாக வரும். சுபஹானல்லதி அஸ்ரா, அஸ்ராவுக்கும் சுபஹானுக்கும் இடையில் அல்லதி என்ற வார்த்தை இருக்கிறது. தஸ்பீஹ் செய்வதற்கு காரணம் அல்லாஹ் இரவோ இரவாக அழைத்து சென்ற அந்த திரையாளன் தான் என்ற நிமிக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே குறித்து காட்டுகின்றான். இங்கிருந்து ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு அந்த ஆயத்தில் மூன்றாவது நிமிக்கத்தை சொல்லுகிறான். அடிமைத்தனம் என்பதை ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும், நான் ஜனாதிபதி, நான் பிரதமர், நான் அமைச்சர், நான் மினிஸ்டர், நான் இந்த ஆபீஸிலே இருக்கிறேன், நான் இத்தனை கம்பெனிகளின் மேனேஜர், நான் இவ்வளவு பெரிய பட்டதாரி, நான் இதையெல்லாம் படித்து கிழித்தவர் என்று பெருமை பேசுவதை விட நான் ஒரு அடிமை என்று சொல்வதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த அற்புதமான பிரயாணத்தை அழைத்து சென்றுவிட்டு அந்த சரித்திரத்தில் என்ன சொல்கிறான்? பட்டத்தை சொல்லவில்லை, தன்மையை சொல்லுகிறார். தன்னுடைய ரசூலை அழைத்து சென்றதாக சொல்லவில்லை, தன்னுடைய நபியை அழைத்து சென்றதாக சொல்லவில்லை. குறைந்ததை பெயரையாவது சொல்லல, முஹம்மதை அழைத்து சென்றோம் என்றே. மாற்றமாக தன்னுடைய அடியாளை அழைத்து சென்றான். அடிமைதான் எஜமானனின் கண்ணியப்படுத்தலுக்கு தகுதியானவர், எஜமானனின் நிலையை வாங்க தகுதியானவர். பட்டதாரி அல்ல, ஜனாதிபதி அல்ல, அடிமை துவத்தை காட்டுபவரே எஜமானனுடைய உதவிக்கு தகுதியானவர். இங்கே ரெண்டு வார்த்தைகளை நாம் பாவிக்கிறோம். ஒன்று இபாதா, இன்னொன்று உபூதியா. இபாதா இந்த ரெண்டுக்கு இடையில் துல்லியமான ஒரு வித்தியாசத்தை உலமாக்களிடம் இருக்கிறார்கள். இபாதத் என்பது என்ன? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் ஒரு செயலை செய்வது. தொழுகிறோம், ஏன் தொழுகை? அல்லாஹ்வை திருப்திப்படுத்த. துஆ செய்கிறோம், ஏன் துஆ? அல்லாஹ்வை திருப்திப்படுத்த. ஹஜ் செய்கிறோம், ஏன்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்த. அது இபாதா. உபூதியா என்றால் அல்லாஹ் செய்வதை திருப்தி காணுவது. அல்லாஹ் எதனை செய்தாலும், அல்லாஹ் எந்த முடிவை எடுத்தாலும், அல்லாஹ் எந்த தீர்ப்பை கொடுத்தாலும் அதில் எனக்கு திருப்தி என்று இருப்பதுதான் உபூதியன். இபாதத்தை விட பெரிய உபூதியன். அதனால்தான் சூரத்துல் இஸ்ராவில் மிஅராஜை பற்றி சொல்லியிருக்கும் அந்த குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களிலே அடிமைத்துவத்தை பற்றி அல்லாஹ் மூணு இடங்களில் சொல்லுகிறான். முதல் ஆயத்திலே அபிதிஹி என்று சொல்லுகிறான். இரண்டாவது ஆயத்திலே இன்னஹு கான அப்தன் ஷகூரா. மூணாவது சொல்லுகிறான், மூணு இடங்களில் ஒரே பக்கத்தில் ஒரே ஐனுக்குள்ளான். அல்லாஹு தஆலா அடிமைத்தனத்தினுடைய உபூசியத்துடைய அந்த ரகசியத்தை எங்கள் எடுத்துச் சொல்லுகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாலாவது நுணுக்கம் மிஅராஜிலே அந்த பிரயாணத்தை அல்லாஹ் பகலில ஏற்பாடு செய்யின்ற. மிஅராஜிலே பிரயாணம் பகலில ஏற்பாடு செய்யல, மிஅராஜிலே பிரயாணத்தை இரவில் ஏற்பாடு செய்தார். பகலிலும் இரவிலும் கலந்து செய்யல, தஹஜ்ஜுதில் ஆரம்பித்து முஹருக்கு வந்து செய்தல் இல்ல. பிரயாணம் தோன்றியதும் இரவில், முடிந்ததும் இரவில். இரவுக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இரவினுடைய ரகசியம், இரவு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்வுடன் ரகசியம் பேசும் நேரம், வீரர்கள் பாவம் செய்யும் நேரம், வம்பர்கள் களவெடுக்கும் நேரம், பாவிகள் பாவம் செய்யும் நேரம், கல்வர்கள் களவெடுக்கும் நேரம், விபச்சாரம் புரிபவர்கள் விபச்சாரம் செய்யும் நேரம். ஆனால் அல்லாஹுடைய அடியார்கள் உள்ளத்தில் இருக்கும் கவலைகள் கரைய, உள்ளத்தில் இருக்கும் திடுக்கங்கள் அகல, கவலை இல்லாது முழு உலகமும் முழு ஊரும் முழு வீடும் அயர்ந்த தூக்கத்தில் இருக்கும் போதே அல்லாஹுடன் ரகசியம் பேசுகின்ற நேரமே அந்த இரவுடைய நேரம். ஆகவேதான் தன்னுடைய ஹபீபை அழைத்தான், இரவில் வந்து என்னுடன் பேசிவிட்டு போங்கள், இரவில் வந்து என்னுடன் பேசிவிட்டு போங்கள். இது உலகத்துக்கும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். தஹஜ்ஜுத் நேரத்தில் பின்னிரவில் எழுந்து அடியார்களே நீங்களும் அல்லாஹுடன் ரகசியம் பேசுங்கள், இரவு உற்சாகமான நேரம் முத்தகீன்கள் பயன்படுத்தும் நேரம். அல்லாஹ்வுடைய தர்பார் முழுமையாக தேக்கப்பட்டு தேவையுள்ளவரை கேளு தருவேன், பாவியே மன்னிப்பு கேளு மன்னித்திருவேன், உன்னுடைய இஸ்திஃபாருக்கு நான் மன்னிப்பு தருகிறேன். அல்லாஹ் கூப்பிடுகின்ற நேரம் அது. ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு துல்லியமான மிக முக்கியமான ஒரு விஷயம், ஐந்தாவதும் இறுதியாவதுமான இந்த பிரயாணங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கல்ல, மஸ்ஜிதிலிருந்து ஒரு ஹோட்டலுக்கல்ல, அல்லது ஒரு மஸ்ஜிதிலிருந்து ஒரு வீட்டுக்கல்ல, இந்த பிரயாணத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை மஸ்ஜிதிலிருந்துதான் பயணம் ஆரம்பித்ததே. அது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து உலகத்தின் இஸ்லாமுடைய முடிவாக பிரயாணம் முடிந்தது மஸ்ஜிதுல் அக்ஸாவில். அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து மிஅராஜ் ஆரம்பமாகிறது. அது எங்கு போய் நிற்கிறது? வானிலத்தில் உள்ள பள்ளி வாசல் அல் பைத்துல் மாமூர். மஸ்ஜிதிலிருந்து அல்லாஹ் பிரயாணங்களுடைய ரகசியத்தை சொல்லுகிறான். மஸ்ஜித் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பும் ஒரு முக்கியமான இடம். மஸ்ஜிதுகளுடைய வாழ்க்கையின் முக்கியமான திருப்பு முறை ஏற்படுத்தும் இடம். கவலைகளுடன் வரும் மனிதனுக்கு சாந்தத்தை கொடுத்தனுப்பும் இடம். குஃப்ருடன் வரும் மனிதனுக்கு ஈமானை நிறுத்தி அனுப்பும் இடம். கவலைகள் நிறைந்து வரும் மனிதனுக்கு கவலையை போக்கி அனுப்பும் இடம். உலக ஆசையுடன் வருவோருக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்தனுப்பும் இடம் மஸ்ஜித். ஈமானுடைய இடம். அதனால நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், இதா ராயிதும் மையாதாதில் மஸ்ஜித். ஒருவர் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறார், வழமையே பள்ளிக்கு வருகிறார், எல்லா தேவைகளுக்கும் மத்தி பூமிக்கு வருகிறார். இந்த மனிதனை கண்டால் பயப்படாம சாக்கு சொல்ல அவர் ஈமான்தாரி.
ஈமான் மஸ்ஜிதில் இருப்பவர், மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வருபவர், மஸ்ஜிதின் தொழில்
அவர்களை கண்டால் நீங்கள் முஹ்மின்கள் என்று சாட்சி சொல்லுங்கள், ஷஹாதத் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக இருந்தால் மஸ்ஜிதுடன் நெருங்கியவர்கள் ஈமான்தார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், இன்று மஸ்ஜிதுகளே ஈமானை குழப்புகின்ற, உள்ளத்தை குழப்புகின்ற, ஊரிலே பித்னாவை இழைக்கக்கூடிய, சமூகத்தை பிரிக்கக்கூடிய இடங்களாக சில மஸ்ஜிதுகள் மாற்றப்பட்டு வருவது மிகவும் கவலையான ஒரு விஷயம். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வை திலாவத் செய்யக்கூடிய, சுஜூது செய்யக்கூடிய, தஸ்பீஹ் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய பெருமை பேசப்படுகின்ற இந்த மஸ்ஜிதுகள் கயாமத்து நெருங்கும் போது எப்படி மாறும் என்றால், அவரவருடைய சொந்த பெருமை, குலப்பெருமை, குடும்ப பெருமை இவற்றை ஒருவருக்கொருவர் பேசுகின்ற இடமாக மஸ்ஜிதுகள் மாறும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவருக்கு போட்டியாக இவரை, இவருக்கு போட்டியாக அவரை, அவருடைய பெருமையை அவரை, இவருடைய பெருமையை பேசினார் இவரை,
அவரவர் பெருமையை கக்கி, அவரவருடைய குலப்பெருமையை சொல்லி, அவரவருடைய பெருமைகளை சொல்லி அந்த மத்தியினுடைய கண்ணியத்தை போக்குகின்ற ஒரு பயங்கரமான காலம் கியாமத்து நெருங்கும் போது வரும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவலையான விஷயங்கள் என்னவென்றால், ஒரு மத்தியினுடைய நிர்வாகம் தெரிய வந்துவிட்டால் முந்தைய காலங்களில் மசூரா செய்து கிராமங்களிலும் நகரங்களிலும் அமைதியாக சந்தோஷமாக மக்கள் நிர்வாகத்தை தெரிவு செய்தார்கள். நிர்வாகத்துக்கு வருபவர்களும் ஆசைப்படவில்லை, மக்களாக விரும்பி அவர்களை நெருக்கடிக்கு தள்ளி நீங்களே பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்களை முன்னே அனுப்பினார்கள். மஸ்ஜிதுகள் அழகாக பராமரிக்கப்பட்டன, மஸ்ஜிதுகள் அழகாக நிர்வாகம் செய்யப்பட்டன. காலப்போக்கிலே பெருமை வந்துவிட்டது, மஸ்ஜிதுகளை நிர்வாகியாக ஒரு பெருமை, அது ஒரு கண்ணியத்துக்குரிய செயல். ஊரிலே ஒரு எஸ்பெக்டர், நான் ஒரு நிர்வாகி. இந்த பெருமை அடைவதற்காக அந்த பதவியை கேட்டு பல பேரும் போட்டியிடுகின்ற நிலைமை உருவாகிவிட்டது. இன்னும் பல காரணங்கள், பணத்துக்காக, இயக்கத்துக்காக, தனது சொந்த அரசியல் லாபத்துக்காக, மக்கள் அல்லது தன்னுடைய சொந்த லாபமான விஷயங்களை வச்சிதனூடாக சாதிப்பதற்காக இப்படி பட்டியலிட்டு பெரிய பட்டியலை சொல்லிவிடலாம். இந்த காரணங்கள் தோன்றியமையினால் மஸ்ஜிதுகளின் நிர்வாக தெரிவே ஒரு பெரிய சண்டையாக மாற்றப்பட்டிருக்கிறது.
இந்த நிலவை தொடரவிடக் கூடாது. ஒவ்வொரு முஸ்லிமுடையும் பொறுப்பு.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரியா பொறுப்புகளுடைய விஷயத்தை இரண்டு பக்கத்தை சொல்கிறது. முதலாவது சொல்கிறது,
தகுதியானவர்கள், தகுதியானவர்கள் பொறுப்புக்கு நியமிக்கப்படும் போது அவர்கள் அந்த பொறுப்பை தட்டிக்கழிக்க கூடாது. அவர்கள் தட்டிக்கழித்து அந்த இடத்துக்கு தகுதி இல்லாத ஒருவர் நியமிக்கப்பட்டால்
வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அந்த தகுதியானவர் ஜவாபு சொல்ல வேண்டும். இது ஒன்று. அதே நேரம் மறுபக்கத்தையும் சரியா சொல்கிறது, உனக்கு பதவி வேண்டும் என்று கேட்க வேண்டாம்,
பதவிக்கு ஆசைப்பட வேண்டாம், பதவியை கேட்பதும் பதவிக்கு என்னை நியமிக்க வேண்டும் என்று மனதால் எண்ணுவதும்
அந்த பொறுப்புதாரிக்கு அல்லாஹுடைய உதவியை துண்டிக்குகின்ற ரெண்டு காரணங்கள். புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது, அபூ முத்தல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிச் சென்றார்கள்.
அவர்கள் போலவே எதிர்க்கின்ற மூலம் தங்கள் சாலைக்கு தெரியாது. மார்க்கத்தை படிக்க வருகிறார்கள் என்று தோன்றி அவர்களை கொண்டு போவதில்லை.
அவர்கள் போய் கேட்டார்கள், ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எல்லோரையும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு கவர்னராக பொறுப்புதாரியாக நியமிக்கிறீங்க, எங்களையும் ஒரு பிரதேசத்துக்கு அதிகாரியாக ட்ரஸ்டியாக போடுங்களே என்றான்.
அல்லாஹுடைய தூதர் அவருக்கு கொடுத்த பயன் என்ன
சொன்னார்கள், எங்களோட ஒரு மன்ஹஜ் இருக்குது, எங்களோட ஒரு முறை இருக்கு, இஸ்லாமிய முறை கேட்கிறவங்களை கொடுக்கிறத
யாரு பதவியை கேட்கிறாரோ அவருக்கு நாங்கள் கொடுக்கிறதில்ல. ஏன் தெரியுமா? பதவியை வாயாலோ மனதாலோ கேட்டால்
அல்லாஹ் அவருடைய தலையை சாட்டிடுவானா? நீயே எல்லாத்தையும் பார்த்து சிந்திக்கும். ஆசையா இருப்பாரு, கடைசியில பார்த்த ஒன்றையும் சாதிச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய அரசியல் விடயங்களில் ஏழைய விடயங்களில் பாருங்க,
ஒன்றையும் சாதிக்க முடியாம போன காரணம் வாயால கேட்டு மனதால பதவிக்கு துடித்தவர்கள்.
அல்லாஹுடைய யானை அல்லாஹுடைய இதில் இல்லை. சொன்னார்கள் சலாம், ஒருத்தர் வாயால கேட்கவும் இல்லை, மனசால என்ன போட்டா நல்லவண்டு கருதவும் இல்லை.
மக்களுடைய மனதில் அல்லாஹ் ஏற்படுத்தினார், இவரை பொறுப்பாக போட்டா நல்லவண்டு மக்களாக அவரை பொறுப்புக்கு நியமிக்கிறார்கள்.
ஒழிந்த அலைஹா, அவர் தகுதி இல்லாதவராக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய உறவுக்கு அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் அவரை வச்சு சாதிப்பான். இதனால நிர்வாகம் எல்லாம் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதியாகி அவரோட இவரு போட்டி இவரோட அவரு போட்டி இது போடுற காலம் இல்ல. இந்த முசீபத்துகளாலதான் எங்கட மஸ்ஜிதுகளுக்கும் அடிவில ஆரம்பிச்சுக்கிறது.
மசிதர்கள் பிற மதத்தவர்களுக்கு எந்த அநியாயமும் செய்யல, நாங்கள் உள்ளத்திலிருந்து செய்த அநியாயம்.
எங்கட மசிதர்களுக்கு நெருப்பும் கல்லும் ஆயுதமும் வருது. சில காலங்களுக்கு முன்னால் 10-15 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மசிதுக்கு குத்பாவுக்கு போயிருந்தது.
அன்று அங்கு நிர்வாக தெரிவு
சுபஹானல்லாஹ், எல்லா சபையிலிருந்தும் வந்திருக்கிறார், வந்திருக்கு.
ஒரு 30-40 போலீசார் நிற்கிறார். கூட இருக்கிறதோ 400-500 குடும்பம். போலீசுகளில் பெரிய உத்தியோகத்தர்களும் வந்திருக்கிறார். இது போக பிரதேச சபையில் உள்ள அரசு அதிகாரிகள் வந்திருக்கிறார்.
என்ன காரணம் என்றா, அவங்க சொல்லி இருக்கிறான் எங்களுக்கு வக்ஃப் சபையே நம்பிக்கை இல்லை, அதனால கோர்ட் தீர்மானம் கொடுத்துட்டு இந்த தேர்தலை பிரதேச சபை செயலாளர் நடத்தணும்.
கனிமா சொல்லாளர் பள்ளிக்கு டெஸ்ட் தேர்வு செய்ய வந்திருக்கிறார். ஜிம்மாவுக்கு பிறகு நிர்வாக தெரிவு நடக்கப் போகுது. ஒரு யுத்த காலத்துக்கு சமமான
பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது. அந்த மஸ்ஜிதிலே என்னை அறியாமலே சில விடயங்களை சொல்லிவிட்டேன்.
இந்த நிலை தொடர்பாக இருந்தால் எமது மஸ்ஜிதுகளுக்குள் எதிரிகள் வந்து போன்று மஸ்ஜிதுகளை வேரோடு படுகின்ற காலம்
தொலைவில் இல்லை என்று அங்கே சொன்னேன். அது ஏற்கனவே திட்டமிட்டு பேசியதல்ல, அல்லாஹ் அந்த நிலைமையை வைத்து பேச வைத்தான். அந்த ஊர் உட்பட அந்த நிகழ்ச்சி நடந்த 2 மாதமாக இந்த முசீபத் ஆரம்பித்தது. இந்த வரை எத்தனை பள்ளிகள் தாக்கப்பட்டிருக்கிறது.
நாம் அந்த நேரத்தில் கண்ணீர் வடிப்பதை கொண்டோ, அந்த நேரத்தில் குமுத் தோதுவதை கொண்டோ, அந்த நேரத்தில் யாசி வேதுவதை கொண்டோ
உடனடியாக அதை சாதித்துவிட முடியாது. அதற்கு முன்பு என்ன அநியாயம் பண்ணினோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த விடயங்களில் போட்டிகளை கைவிட வேண்டும்,
பொறாமை கைவிட வேண்டும், பொறாமை கைவிட வேண்டும். ஒற்றுமையாக கண்ணியமாக ஒருவரை ஒருவர் மதித்து
ஆலோசனையின் அடிப்படையில் இந்த காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாராக. யா அல்லாஹ், பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை நெருக்கடிகளை போக்கி இருப்பாயா.
மூணு உலகத்தில் முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். யார்தா அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக. எமது நாட்டிலும் முஸ்லிம்களுக்கு ஒரு சுபீட்சமான வாழ்க்கையை தந்தருவாயாக. முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. எந்தெந்த பாவங்கள் உனது கோபத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அந்த பாவங்களிலிருந்து எங்களை தூரமாக்குவாயாக. எந்தெந்த அவாள்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கொண்டு வந்து தருவோ அந்த சந்தோஷங்களை எங்களுக்கும் நீ தந்தருவாயாக. ரஹ்மானே, இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய உரிமைகளை நீ ஸ்திரப்படுத்துவாயாக. நிம்மதியான எதிர்காலத்தை கொடுத்தருவாயாக. எமது சந்ததிகளும் எதிர்காலத்தில் முஸ்லிம்களாக கண்ணியமானவர்களாக தைரியமானவர்களாக தலையில் இருந்து வாழுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. இந்த முழு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தாவத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியையும் தைரியத்தையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாழ்வா, அந்த மக்களிலே நிறைய அஹ்லாக்குள்ள நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நீ இந்த ஹிதாயத்துடைய மேலான வெளிச்சத்தை கொடுத்தருள்வாயாக. அந்த மக்களும் மஸ்ஜிதுகளில் சுஜூது செய்கின்ற காட்சியை எங்களுடைய கண்களுக்கு காட்டிடுவாயாக. ஆமீன் வா ஆஸிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல்லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.